ஜெனரல், ஏப்ரல் 2010. டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதியே. பகுதியில் முறிந்தது கிளைகள் வேர் அல்ல. அன்புள்ள சிநேகிதியே, உங்கள் சிநேகிதன் எழுதுகிறேன். சிலருடைய பிரச்சனைகளை அவர்கள் என்னதான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைத்தாலும் முடிவதில்லை. முடிவில் ஏமாற்றம், தனிமைதான் ஏற்படுகிறது. 22 வருட நட்பு 2 மாதத்தில் ஆட்டம் கண்டுவிட்டது. அதுவும் ஒரு பெண்ணால். எனக்கு இதை எழுதும் போது கொஞ்சம் ஆத்திரம் கூட வருகிறது. நானும் என் நண்பனும் சிறு வயது முதல் ஒரே ஸ்கூல், காலேஜ் என்று ஒன்றாகவே இருப்போம். எங்களுக்கு சிறிது பண வசதி இருந்தது, வீடும் பெரிது. அவன் எங்கள் வீட்டிலேயே சதா இருப்பான். மிகவும் நல்லவன், எல்லா வகையிலும் மிக உதவியாக இருப்பான். என் வீட்டில் இருப்பவருக்கும் அவனை பிடிக்கும். நாங்கள் எங்கள் எண்ணங்களை, கனவுகளை ரகசியம் இல்லாமல் பகிர்ந்து கொள்வோம். நான் MSc முடித்து PhD செய்ய அமெரிக்கா வந்துவிட்டேன். அவன் ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் முடித்துவிட்டு இந்தியாவிலேயே 2-3 வருடம் வேலை பார்த்தான். எங்கள் நட்பு தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. நான் படிப்பு முடித்து ஒரு வேலை கிடைத்தவுடன் அவனுக்கும் இங்கே வர உதவி செய்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இருவரும் ஒன்றாக இந்தியாவிற்கு லீவுக்கு போய் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ள என்று முடிவு செய்தோம். ஆனால் எனக்கு பிடித்த பெண் கிடைத்து 2 வருடங்களுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. அவனுக்கு பெண் கிடைக்காததால் திருமணம் நடக்கவில்லை. நம்ப மாட்டீர்கள், எனக்கு குற்ற உணர்ச்சியாக கூட தோன்றியது. அந்த சமயம் எல்லோரும் என் வீட்டில் கேலி கூட செய்தார்கள். அக்காவிற்கு முன்பு தங்கை திருமணம் செய்து கொள்வது போல கவலைப்படுகிறாயே என்றார்கள். அவனுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்ததால் அவனால் என் திருமணத்திற்கு வர முடியவில்லை. அதுவேறு எனக்கு பெரிய குறையாக இருந்தது. என் மனைவி மிகவும் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவள். யாரை பார்த்தாலும் பரிதாபப்படுவள். அவளிடம் நிறைகள் தான் அதிகமே தவிர குறைகள் என்று ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பாள். பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவள். இங்கே இருக்கும் ஒவ்வொரு மாகாணத்திலும் அவளுக்கு ஏதாவது உறவினர்கள் இருப்பார்கள். என் நண்பனும் அடிக்கடி இங்கே வருவான். எங்கள் 3 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 3 மாதத்திற்கு முன்பு என் நண்பன் ஒரு நல்ல செய்தியுடன் வந்தான். தான் ஊரில் பார்த்திருந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளப் போவதாக. We were very happy. ஆனால் இந்த விசா பிரச்சனையினால் எங்களால் திருமணத்திற்கு போக முடியவில்லை. ஆனால் அவன் புது மனைவியுடன் இங்கே வந்தபோது எங்கள் காம்ப்ளெக்ஸிலேயே இடம் பார்த்து குடும்பம் அமைக்க எல்லா உதவியும் செய்தோம். என் மனைவி, ஐயோ பாவம், அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று கூறி தன் ஆபீஸ் வேலை முடிந்து வந்த பிறகு அவள் வீட்டிற்கு போய் எல்லா உதவியும் செய்துவிட்டு வருவாள். என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. திடீரென்று அவன் மனைவி என் வீட்டிற்கு வந்து, அப்போது என் மனைவி ஆபீஸிலிருந்து வரவில்லை. அவளை பற்றி அரை மணி நேரம் குறை சொல்லிவிட்டு இனிமேல் அவளிடமிருந்து எந்த அறிவுரையும் வேண்டியதில்லை, எங்கள் நட்பும் வேண்டியதில்லை என்று கத்திவிட்டு போய்விட்டாள். நான் அன்றைக்கு வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு முக்கியமான அசைன்மெண்ட். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏதோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இந்த 2 பெண்களும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று எனக்கும் தெரியாது. நான் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய வேலையில் ஆழ்ந்து போய்விட்டேன். என் மனைவி வந்த பிறகும் அதை பற்றி பெரிதாக பேசாமல் வந்தாள், கத்தினாள், போனாள் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விட்டேன். அவளும் வேலையில் மிகவும் பிஸியாக இருந்ததால் அந்த வாரம் இதை பற்றி நினைக்காமல் விட்டுவிட்டாள். ஒரு வாரம் கழித்த பின் எனக்கு ஏதோ வினோதமாகப்பட்டது. அடிக்கடி இமெயில், போன், ஹோம் விசிட் என்று இருந்த நண்பனிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை. என்னுடைய வேலை காலக்கெடு முடிந்த பிறகு அவனுடன் தொடர்பு கொண்டேன். அவனும் ஏதோ என் மனைவி தவறு செய்து விட்டதைப் போல வருத்தமாக பேசினான். எனக்கு அப்போதுதான் ஆம்பர் அலர்ட். உடனே அன்றைக்கு நாங்கள் இருவரும் ஒரு உணவகத்தில் சந்தித்து பேசினோம். என் மனைவி அவன் மனைவியை நாகரிகம் இல்லாதவள் போல் நினைப்பதாகவும், எப்போதும் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லிக் கொண்டே இருப்பதாகவும், இதனால் அவர்களுக்குள் தினம் சண்டை ஏற்படுவதாகவும் சொன்னான். என் மனைவி கருப்புதான், ஒல்லிதான், சாதாரண குடும்பம்தான். ஆனால் என் அம்மா, நம் வசதியை விட குறைவாகத்தான் பெண் எடுக்க வேண்டும். பணக்கார பெண் என்றால் கர்ப்பத்தோடு உன் தங்கைகளை சரியாக நடத்த மாட்டாள். இந்த ஜாதகம்தான் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லித்தான் என்னை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தாள். அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மையாக இருக்கிறது. இவளுக்கு சம்மதம் சொன்ன வேளையில் எனக்கு ப்ரமோஷன் வந்தது. அதே போல உன் மனைவியும் தன் பணக்கார திமிரை உள்ளிடம் காட்டிவிட்டாள் என்றான். எனக்கு அன்றைக்கு ஏற்பட்டதை போல அதிர்ச்சி என்றைக்கும் ஏற்பட்டதில்லை. என்னுடைய நண்பனா, நான் மிகவும் சாது என்று நினைத்தவனா இப்படி பேசுகிறான் என்று. அதுவும் என் மனைவியை எனக்கு நன்றாக தெரியும். அவள் வெளிப்படையாக பேச பழகக்கூடியவள். ஆனால் கர்வம் எதுவும் கிடையாது. அவளுக்கு பணத்தின் அடிப்படையில் மக்களை எடை போடவும் தெரியாது. எப்படி என் நண்பன் பேச கற்றுக்கொண்டான்? 22 வருட ஆழமான நட்பை மறக்கும்படி எப்படி 2 மாதத்தில் ஒரு பெண் மாற்றிவிட்டாள்? என்னால் நம்பவே முடியவில்லை.
நான் எதுவும் பேசாமல் பில் செட்டில் செய்துவிட்டு தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மை வைஃப் என்று சொல்லிவிட்டு கிளம்பி வந்து விட்டேன். வீட்டிற்கு வந்து என் மனைவியிடம், நண்பனின் மனைவிக்கு ஏதாவது அட்வைஸ் செய்தாயா என்று கேட்டேன். ஆமாம் செய்தேன். ஊருக்கு புதிது, அவள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என்று அட்வைஸ் பண்ணி கொண்டுதான் இருந்தேன். என் சகோதரி வந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பேன் என்றாள். எனக்கு உண்மையிலேயே இந்த பெண்கள் அனுபவம் அதிகம் இல்லை. ஒரே அக்கா, வயது இடைவெளியும் இருந்தது. ஆகவே என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாய் என்று கேட்டேன்.
அவள் உரக்க சிரித்துக் கொண்டு தமிழில் சப்தம் போட்டு காம்ப்ளெக்ஸில் பேசினாள். மாலிக்கு பொருள் வாங்க உதவி செய்ய கேட்டாள். கண்ணா பின்னாவென்று எதையோ செலக்ட் செய்தாள். அதுவும் முழு விலையில். நான் உனக்கு அந்த கலர் டிசைன் சூட் ஆகாது, விற்பனையிலும் இல்லை என்றேன். அதற்கு விற்பனையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் கணவர் ப்ராஜெக்ட் மேனேஜர், எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய கார்டு கொடுத்திருக்கிறார் என்றாள். நான் சிரித்து கொண்டே, கணவர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தால் என்ன, நீ ஃபினான்ஸ் மேனேஜராக இருக்க வேண்டாமா என்று கேட்டேன். அவளுக்கு எதற்கெடுத்தாலும் புஸ் புஸ் என்று கோபம் வருகிறது. ஐ ஃபீல் சாரி ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் என்றாள். அப்புறம் என் மனைவிக்கும் கோபம் வந்தது. இந்த பெண் எதை செய்தாலும் பாராட்ட தெரியாமல் ஃபால்ட் ஃபைண்டிங் ஃப்ளோராக இருக்கிறாளே. எனக்கு அவளுடைய சிநேகிதமே வேண்டாம். உங்கள் நட்பை வீட்டுக்கு வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாள். 1 மாதமாக எங்கள் இரு குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. அவ்வப்போது பார்க்கிங் லாட் அல்லது மெயில் பாக்ஸ் அருகில் அவனை பார்ப்பேன். ஒரு செயற்கையான சிரிப்பு. இப்படி இப்படி மாறி போனான். என் வீட்டில் இரவு பகலாக இருந்து என் அம்மா எங்களுக்கு பரீட்சையின் போதெல்லாம் டீ போட்டு கொடுத்த ஞாபகம் அவனுக்கு வராது இருக்குமா? மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதரே, நட்பின் ஆழத்தை பற்றி அடுத்த எழுதலில் எழுத ஆசைப்படுகிறேன். உங்கள் நண்பனும் ஏதோ புது மனைவியின் ஈர்ப்பில் பேசியிருக்கலாமே தவிர அவரும் தான் பேசியதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டுதான் இருப்பார். சொல்ல போனால் உங்களை விட அவருக்குத்தான் குற்ற உணர்ச்சியும் நட்பின் இழப்பும் அதிகமாக தெரியும். இந்த இழப்புக்கு இன்னும் இழப்பு இல்லை. ஈடு கொடுக்க உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைந்திருக்கிறாள். ஆனால் உங்கள் நண்பனின் மனைவிக்கு தன்னுடைய காம்ப்ளெக்ஸ்களிலிருந்து விடுபட்டு இந்த சமூகத்துக்கு தன்னை தயாராக்கிக் கொள்ள சில நாட்கள் பிடிக்கும். அதுவரை அவருக்கும் இது சோதனை காலம்தான். உங்கள் உறவுக்குள் ஏற்பட்ட நிசப்தம் அமைதியானது அல்ல, அபத்தமானது. அழுத்தம் தாங்காமல் உங்களில் ஒருவர் தொடர்பு கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுக்குள் சிநேகிதம் தொடரும். உங்கள் மனைவிக்கு இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது.
அவருடைய மனைவியை பற்றி எனக்கு ஒன்றும் ஆணித்தரமாக சொல்ல இயலவில்லை. உங்களுக்கே 2 மாதம்தான் அனுபவம். அந்த மனைவியின் உஷ்ணக்காற்றோ அல்லது தென்றலோ எந்த திசையில் அல்லது எந்த நேரத்தில் திரும்பும் என்று என்னால் கணிக்க முடியாது. இருந்தாலும் இந்த நட்பு அப்படி விலகி போகும்படி இல்லை என்று நினைக்கிறேன். கிளைகள் தான் முறிந்தன, வேர் இருக்கிறது இல்லையா? ஜஸ்ட் கோ அஹெட் வித் யுவர் பிசினஸ், திங்ஸ் வில் ஷேப் அப். வாழ்த்துக்கள், சித்ரா வைத்தீஸ்வரன்.